அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா.
தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கல்வாரி பள்ளியில் இணைந்து இறைவின் ஆசிரை பெறவும் இறைவன் நமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளுக்கு நன்றியாகவும் இப்பள்ளியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்று மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய அன்பில் அழைத்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். அதே வேளையிலே இன்று தாய் திருச்சபையானது ஆண்டவருடைய உருமாற்ற பெருவிழாவை கொண்டாடி மல்கிறது. இந்த நாளிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து அன்பு செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய ஆற்றல் நம் ஒவ்வொருவரையும் புதுப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய செயல்பாடுகள் வழியாக நாம் நிறைவாழ்வை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கின்ற சிந்தனைகளை எல்லாம் இந்த விழா நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் இறைவனுக்கு செவிசாய்க்கக்கூடிய மக்களாக, இறைவனோடு இணைந்து வாழக்கூடிய மக்களாக தொடர்ந்து வாழ இத்திருப்பலிகளை சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் இறைவனுக்கு எதிராக செய்த எல்லாவிதமான குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்தில் மன்னிப்பை வேண்டுவோம். இயலாமல்ல இறைவனிடமும்,
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறதையால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன்.
இயலாமல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்து சொல்வாராக.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும்,
மன்றாடுவோமாக. எங்கள் எல்லோரையும் படைத்து பாதுகாத்தருளும் இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் மாட்சிக்குரிய தோற்ற மாற்றத்தின் போது மூதாதேயரின் சாட்சியத்தால் எங்கள் நம்பிக்கையின் பேருண்மைகளை உறுதிப்படுத்தினீரே. மக்கள் எல்லோரும் உம்முடைய பிள்ளைகளாகும் நிறைவான உரிமை பேற்றினை பெறுவர் என வியத்தகு முறையில் முன்னறிவித்து உம்முடைய அடியார்களாகிய நாங்கள் அன்பார்ந்தவும் திருமகனின் குரலுக்கு செவி சாய்த்து அவரோடு உடன் உரிமையாளராகும் தகுதியை அடைவோமாக. உம்மோடு தூயாவையானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். அவருடைய ஆடை வெண்பணி போல இருந்தது. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 9, 10 மற்றும் 13, 14. நான் பார்த்து கொண்டு இருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பணி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. 1000 பேர் அவருக்கு பணி புரிந்தார்கள். 1000000 பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வர வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
பிணைப்பில் பறிப்போல் கரையும் கருணை மழையில் நனைந்தார் உம்மாலயம் புனிதம் அருளை கருணை மழையில் நனைந்தார் உம்மாலயம் புனிதம் அருளும் உம் சிறதுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா உம் சிறதுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா.
இரண்டாம் வாசகம். விண்ணிலிருந்து வந்த இக்குறளை நாங்கள் கேட்டோம். திருத்தூதர் பேறு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். 1:16-19. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றி குரல் ஒலித்த போது தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியமும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபோது விண்ணிலிருந்து வந்த இக்குறளினை நாங்கள் கேட்டோம். எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்திற்கொள்வது நல்லது. ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. மார்க் எழுதின செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 2-9. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஒரு உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனியாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரனும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெள்ளையர் என ஒளி வீசின. அப்பொழுது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினர். இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கும் ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை. ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட அந்த மேகத்திலிருந்து, என் அன்பார்ந்த மைந்தறிவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. உடனடியாக அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த போது அவர், மானிட மகன் இறந்து உயிர் தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்.
இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபையானது ஆண்டவருடைய உருமாற்ற திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. தாபோர் மலையிலே தன்னுடைய நெருங்கிய சீடர்களான பேதுரு, யோவான், யாக்கோப்பு இவர்களோடு இயேசு உருமாறிய ஒரு நிகழ்வையும், அவர் உருமாறுகிற போது அந்த மோசே, எலியா இவர்கள் தோன்றி இயேசுவோடு உரையாடுவதையும், இவர்கள் உரையாடுகிற போது தந்தையானவர் இவர்களுக்கு என் மகனுக்கு செவி சாயுங்கள் என்று சொல்கிற நிகழ்வையும் இரட்சதி வாசகமாக நாம் வாசிக்க கேட்டோம். இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கிற போது இன்றைய இரண்டாம் வாசகத்திலே பேதுரு அழகாக தன்னுடைய சாட்சியத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். காரணம், இந்த நட்சத்திரத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம், இயேசு உருமாறிய போது அவரோடு இருந்தவர் பேதுரு. அதனால்தான் இயேசுவுக்கு பேதுரு சாட்சி சொல்லக்கூடியவராக இன்றைய இரண்டாம் வாசகத்தில் 2 பேதுரு 1:19 நாம் வாசிக்கின்றோம். பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்று இருக்கிறது என்று சொல்லி பேதுரு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நானே உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறேன், நான் ஆண்டவர் உருமாற்றமானதை என்னுடைய கண்களால் கண்டேன், நான் பார்த்தேன் என்று சொல்லிவிட்டு அது ஒரு இருண்ட வாழ்விலிருந்து புது வாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது என்று சொல்லி இந்த வரலாற்று நிகழ்வு உண்மையை இந்த பேதுரு எடுத்துரைக்கக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் இன்றைய திருச்சபைக்கும் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். இந்த திருச்சபை இந்த விழாவை எப்படி கொண்டாட தொடங்கியது என்று நாம் பார்க்கிற போது, பேடி டஃபி என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று ஆசிரியர் இந்த நிகழ்வை, இந்த வரலாற்று தொகுப்பை அழகாக எடுத்துரைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகஸ்ட் 6 இந்த திருவிழாவை நாம் சரியாக திருச்சிலுவை மகிமை, அதாவது செப்டம்பர் 14 முன்பாக, ஒரு 40 நாட்களுக்கு முன்பாக இந்த விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த திருவிழா என்பது நமக்கு ஒரு தொடக்க கால திருச்சபையிலே எருசலேம் மக்கள் மட்டுமே கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தது. காரணம், இந்த பேதுரு இந்த எருசலேம் நகரிலே இருந்த மக்களுக்கு சொன்ன அந்த சாட்சியத்தை வைத்து இவர்கள் 4-5 நூற்றாண்டுகளிலே இந்த ஆண்டவருடைய உருமாற்ற விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்ந்து கான்ஸ்டான்டைநோபிள் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஆயராக இருந்த அந்த நபர் இந்த விழாவை கான்ஸ்டான்டைநோபிளிலே கொண்டாட 6-7 நூற்றாண்டுகளிலே தொடங்கக்கூடியதாக இருக்கிறது. இது 6-7 நூற்றாண்டுகளிலே தொடர்ந்து ஸ்பெயின் நாட்டிற்கு வரக்கூடியதாக இருக்கிறது. ஸ்பெயின் நாட்டிலே இந்த ஆண்டவருடைய உருமாற்ற விழாவை கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஸ்பெயினிலிருந்து இது ரோமைக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 11 நூற்றாண்டில்தான் ரோமையிலே இந்த விழா கொண்டாடக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, க்ளூனி சபையை சார்ந்த ஒரு துறவி இந்த விழாவை ரோமைக்கு எடுத்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அப்போது இந்த காலகட்டத்திலே 1456 இந்த காலகட்டங்களிலே துருக்கியை கிறிஸ்தவ மதத்தோடு இணைந்து பல்வேறு விதமான போராட்டங்களிலே மேற்கொண்டிருந்தது. அது சிறப்பாக துருக்கி நாட்டிலே இந்த கிறிஸ்தவம் தலை தோங்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான போர்கள் நடைபெற்று கொண்டிருந்தது. அதிலே கிறிஸ்தவம் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கிறது. இந்த வெற்றியின் மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டும் என்பதற்காக அப்போது இருந்த திருத்தந்தை 3 கலிஸ்துஸ் இந்த விழாவை உலகளாவிய திருச்சபைக்கு மிகப்பெரிய ஒரு விழாவாக 6 ஆகஸ்ட் 1457 பிரகடனம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அன்றிலிருந்து இன்று வரை நாம் இந்த ஆகஸ்ட் 6 நாம் மிக சிறப்பாக ஆண்டவருடைய உருமாற்ற விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இது ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்தாலும் இதை நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று திருச்சபை இந்த ஆண்டவருடைய உருமாற்ற விழாவை நமக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கிறது. இது திருச்சபையினுடைய வெற்றி விழாவாக நாம் பார்க்கிறோம். காரணம், இந்த துருக்கி நாட்டில் நடந்த சண்டையிலிருந்து கிறிஸ்தவர்கள் வெற்றி பெற்ற ஒரு விழாவை இந்த உருமாற்ற விழா நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக வரலாற்று நிகழ்வுகள் நமக்கு சொல்கிறது. அதனால் இது திருச்சபையினுடைய வெற்றி விழாவாகவும் நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, கடவுளை மாட்சிப்படுத்தக்கூடிய ஒரு விழாவாகவும் நாம் பார்க்கிறோம். இயேசு உருமாற்றமாகிறார் என்றால் அந்த உருமாற்றத்தின் வழியாக கடவுள் மாட்சி பெறக்கூடியவராக இருக்கிறார். அங்கே மோசேவும் எலியாவும் இயேசுவை சந்தித்து பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவருடைய உடை மாறியதாக நச்சீதம் சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவுக்கு கடவுள் தோன்றி இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியையும் இந்த நச்சீதம் சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இது ஆண்டவருடைய கடவுளின் இயேசுவினுடைய ஒரு மாட்சி மிகுந்த விழாவாகவும் திருச்சபை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த உருமாற்றம் விழா நாம் ஒவ்வொருவரையும் உள மாற்றம் அடைய வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் நச்சீதிலே இயேசுவை ஓடி இருந்த இந்த பேதுருவும் யாக்கோப்பும் யோவானும் நாம் இங்கேயே தங்கிவிடுவோம், நாம் இந்த இடத்திலேயே தங்கிவிடுவோம் என்று சொன்னபோது இயேசு இல்லை, நாம் இன்னும் பல இடங்களுக்கு சென்று நச்சீதியை பறைசாற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், மக்களிடத்தில் நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னபோது இவர்கள் உள மாற்றம் அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அங்கிருந்து தங்கியிருக்கக்கூடிய ஒரு மனநிலையிலிருந்து மக்களோடு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு உள மாற்றத்தின் விழாவாகவும் இது கருதப்படுகிறது. இப்படி விவிலியத்தில் நாம் பார்க்கிற போது இந்த நிகழ்வு நமக்கு அழகான ஒரு செய்தியை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. கடவுள் மூன்று இடத்திலே புதிய ஏற்பாட்டிலே பேசக்கூடியவராக இருக்கிறார். நமக்கு நன்றாக தெரியும், முதல் முறை இயேசு திருமுழுக்கு பெறுகிற போது மத்தேயு செய்தி அதிகாரம் 3:13-17 வரை நாம் வாசிக்கிறோம் என்றால், இயேசு திருமுழுக்கு பெறுகிற போது கடவுள் புறாவளவிலே தோன்றி தூயாவியான வழியாக என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லக்கூடியதாக நாம் பார்க்கிறோம். தந்தை இயேசுவுக்கு சான்று பகரக்கூடியவராக இருக்கிறார். ரெண்டாவது, இயேசு துன்பத்தில் இருந்தபோது தந்தையே நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கடவுளிடத்தில் கேட்டபோது இயேசுவுக்கு கடவுள் தோன்றி மாட்சிப்படுத்துவேன் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். யோவான் அதிகாரம் 12:28 நாம் வாசிக்கின்றோம், கடவுள் இயேசுவுக்கு தோன்றி மாட்சிப்படுத்தினேன், மீண்டும் மாட்சிப்படுத்துவேன் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆம், மூன்றாவதாக இயேசுவிடத்திலே கடவுள் பேசக்கூடிய நிகழ்வு இந்த நச்சதி நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்த நச்சேதி மார்க் நச்சேதி அதிகாரம் 9:7 வாசிக்கிறோம், தந்தை அவருக்கு தோன்றி இயேசுவிடத்திலே என் அன்பார்ந்த மைந்தறிவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆம், இன்று நாம் செவி சாய்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியை தான் இந்த நாளிலே நமக்கு இந்த திருச்சபையானது தரக்கூடியதாக இருக்கிறது. செவி சாயுங்கள், பல நேரங்களிலே இந்த சீடர்கள் இயேசுவிடத்தை செவி சாய்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்படி? தன்னுடைய உவமைகளை, இயேசு சொன்ன உவமைகளை எல்லாம் இந்த சீடர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இயேசு சொன்ன போதனைகளை எல்லாம் இந்த சீடர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இயேசுவினுடைய அதிகாரத்தை எல்லாம் இவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இருந்தபோதும் மீண்டும் கடவுள் இவரிடத்திலே சொல்கிறார், இயேசுவுக்கு செவி சாய்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இன்று பல நேரங்களில் நாம் செவி சாய்ப்பது என்பது நமக்கு மிகவும் கடினமான காரியமாக இருந்து விடுகிறது. ஒருவர் பேசுவதை நாம் கேட்க வேண்டும் என்பது மிகவும் குறைந்து கொண்டிருக்கிறது. பல நேரங்களிலே இன்று புத்தகங்களை படிப்பது கூட பல நேரங்களிலே குறைந்து கொண்டிருக்கிறது. இன்று பார்ப்பதற்கு தான் அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இன்று நற்செய்தியிலே இயேசு கடவுள் இவருக்கு செவி சாயுங்கள், இயேசுவுக்கு செவி சாயுங்கள் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இன்று நற்செய்தி, இன்றைய திருவிழா நமக்கு இரண்டு விதமான காரியங்களை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று, நாம் செவி சாய்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யாருக்கு? கடவுளுக்கு செவி சாய்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பல நேரங்களிலே நாம் செவி சாய்ப்பது என்பது மிகவும் குறைந்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது. நான் ஒரு முறை ஒரு வீட்டிற்கு சென்றபோது அந்த வீட்டிலே தந்தையானவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார், ஆனால் அந்த பிள்ளைகள் கேட்பதாக இல்லை. காரணம், தந்தை அந்த பிள்ளைகளிடத்திலே சொன்ன விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இதனால் பிள்ளைகள் சலிப்படையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பல நேரங்களிலே நாம் சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கடமை நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் நாம் எதை சொல்கிறோம், எப்படி சொல்கிறோம், எதையாவது என்ன விதத்தில் சொல்கிறோம் என்கின்ற ஒரு சிந்தனை நம்மிடத்தில் இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். பிள்ளைகளும் கவனிப்பதில்லை. காரணம், பெற்றோர்கள் சொன்னதையே சொல்கிறார்கள் என்று சொல்லி நினைத்து கொண்டு அவர்கள் செவி சாய்ப்பதற்கு மறந்து விடுகிறார்கள். இயேசுவும் தன்னுடைய பிள்ளைகளாக இருந்த திருத்தூதர்களுக்கு அல்லது தன்னோடு இருந்த மக்களுக்கு இயேசு பல்வேறு விதங்களிலே சொல்லக்கூடியவராக இருந்தார். ஆனால் இந்த மக்கள் இயேசு சொன்னதை கேட்பதற்கு செவி சாய்ப்பதற்கு தயாராக இல்லை. அதனால் தான் இயேசுவை ஓசானா என்று சொல்லி அதே கூட்டம் இயேசு ஒளிக என்று சொல்லக்கூடிய கூட்டமாக மாறக்கூடியதாக இருக்கிறது. காரணம், இயேசுவை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இயேசு சொன்ன வார்த்தைகளை, உபமைகளை, அவர் செய்த புதுமைகளை, அற்புதங்களை எல்லாம் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதனால் தான் இயேசுவை சொன்ன அதே கூட்டம், வாழ்க என்று சொன்ன கூட்டம், ஒளிக என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் எப்படி செவி சாய்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்? கடவுள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நாம் காது கொடுத்து கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அதன்படி வாழக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்கிற ஒரு சிந்தனையை தான் இன்றைய வழிபாட்டின் முதல் கருத்தாக நமக்கு தரப்படுகிறது. இரண்டாவதாக, இறைவன் நம்மை ஊக்கப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஒரு முறை ஒரு ஆங்கில புத்தகத்திலே வந்த ஒரு நிகழ்வு இது. ஒரு சிறுவன் தன்னுடைய வாழ்நாளிலே ஓடி சாதிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான பயிற்சிகள் செய்து ஓட்டப்பந்தயங்களில் எல்லாம் கலந்து கொண்டு மிகவும் திறமையான பயிற்சியாளராக மாறிக்கொண்டிருக்கிறார். ஓடுவதற்கான பயிற்சிகளை எல்லாம் எடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறார். எங்கெல்லாம் அவர் செல்கிறாரோ அங்கெல்லாம் அவர் வெற்றி பெறக்கூடியவராக இருக்கிறார். காலங்கள் கடந்து செல்கின்றன. ஒரு 6 மாத காலங்கள் அந்த சிறுவன், அந்த பையன் வரவே இல்லை, பயிற்சிக்கும் வரவில்லை, எந்த விதமான போட்டிகளிலும் கலந்து கொள்ளவில்லை. 6 மாதம் கழித்து மீண்டும் வருகிறான். வந்து போட்டிகளை கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கிறான். அப்போது அவனுடைய பயிற்சியாளர் சொல்கிறார், நீ 6 மாதங்கள் எந்த விதமான ஓட்ட பயிற்சியும் செய்யவில்லை, எனவே நீ இப்போது சேர்ந்தால் நீ தோர்த்து விடுவாய், எனவே நீ பயிற்சிக்கு வராததால் நீ ஓட்டப்பந்தயத்தில் ஓட முடியாது என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்போது இந்த சிறுவன் சொல்கிறான், இல்லை, நான் ஓட்டப்பந்தயத்திலே கண்டிப்பாக ஓட வேண்டும், நான் ஓடி வெற்றி பெறுவேன் என்று சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் இந்த சிறுவனிடத்தில் மீண்டும் மீண்டும் பயிற்சியாளர் சொன்னபோது இந்த சிறுவன் கேட்பதாக இல்லை, நான் ஓடியே தீருவேன் என்று சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். பயிற்சியாளரும் இவன் திறமையானவன், இவன் வெற்றி பெறுவான் என்கிற ஒரு நம்பிக்கையிலே இவரை ஓடுவதற்காக விடுகிறார். அந்த போட்டி தொடங்குகிறது. அந்த போட்டியிலே இதுவரை அவன் ஓட முடியாத நிமிடத்தை தாண்டி அவன் மிகவும் சுறுசுறுப்பாக ஓடக்கூடியவனாக இருக்கிறான். இதை பார்த்த பயிற்சியாளருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படி 6 மாத காலங்கள் பயிற்சியே செய்யவில்லை, எப்படி இவன் ஓடிக்கொண்டிருக்கிறான் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவன் முதலிடத்திலே பெறக்கூடியவனாக இருக்கிறான். முதலிடத்திலே வந்து விடுகிறான். வந்துவிட்டு பரிசை பெற்று வந்த பிறகு இந்த பயிற்சியாளர் அவனிடத்தில் கேட்கிறார், எப்படி உன்னால் முதலிடத்திற்கு வர முடிந்தது? 6 மாத காலங்கள் நீ பயிற்சிக்கு வரவில்லை, எந்த விதமான ஓட்டப்பந்தயத்திலும் கலந்து கொள்ளவில்லை, எப்படி நீ வெற்றி பெற்றாய் என்று சொல்லி கேட்டபோது அந்த சிறுவன் அழுது கொண்டே சொல்கிறான், என்னுடைய தந்தைக்கு கண் தெரியாது, நான் சிறு வயதிலிருந்தே நான் ஓடி வெற்றி பெற வேண்டும் அல்லது நான் பயிற்சி பெற வேண்டும் என்று சொல்லி ஆர்வத்தை சொன்னபோது என்னுடைய தந்தை என்னை ஊக்குவிக்கக்கூடியவராக இருந்தார். அவருக்கு கண்ணு தெரியாது இருந்த போதும் கூட அவர் ஒரு ஓரமாக அமர்ந்து என்னை ஊக்கப்படுத்தக்கூடியவராக இருந்தார். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக என்னுடைய தந்தை ஒரு விபத்தில் இறந்து விட்டார். அவர் இறந்த பிறகு நான் குடும்பத்தின் சில கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நான் பயிற்சிக்கு வர முடியவில்லை. ஆனால் நான் எப்படியாவது ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய தந்தையினுடைய விருப்பமாக இருந்தது என்று சொல்லி நான் இன்றைய ஓட்டப்பந்தயத்திற்கு வந்தேன். ஆனால் என்னுடைய தந்தை அவர் எப்போதும் அமர்ந்து பார்க்கக்கூடிய இடத்தில் இல்லை, இருந்தாலும் அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நான் ஓடக்கூடியவனாக இருந்தேன், நான் வெற்றி பெற்றேன் என்று சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அப்போது அந்த பயிற்சியாளர் சொல்கிறார், உன்னுடைய தந்தை தான் உன்னை ஊக்குவிக்கக்கூடியவராக இருக்கிறாரா என்று சொல்லி கேட்டபோது அந்த சிறுவன் சொல்கிறான், ஆம், என்னுடைய தந்தை தான் என்னை ஊக்குவிக்கக்கூடியவராக இருக்கிறார். நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் அவர்தான் ஊக்கத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். என்னை முன்னேறி செல்வதற்காக என்னை வலுப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்கிறார். ஆம், அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த உருமாற்ற நிகழ்வில் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு 33 ஆண்டு காலங்களிலே 30 ஆண்டு காலங்கள் குடும்பத்தில் இருந்துவிட்டு 3 ஆண்டு காலங்கள் அவர் பயிற்சி, அந்த பயிற்சியின் தொடர்ச்சியாக அவர் பணி செய்கிற போது திருமுழுக்கிற்கு பிறகு அவருக்கு பல்விதமான சோதனைகள் வருகிறது. அவரை பலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை பல மக்கள் பலவிதமாக சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவன் போசன பிரியன், இவன் உண்டு கொண்டிருக்கிறான் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இயேசு இந்த செயல்பாடுகளை எல்லாம் கண்டு பயந்து போகவில்லை. மாறாக அவர் இந்த உருமாற்ற நிகழ்வின் போது தந்தை இவரை ஊக்கப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். மோசே வழியாக சட்டங்களையும் எலியா வழியாக இறை வாக்குகளையும் இவருக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, தந்தை இவருக்கு தோன்றி, என் அன்பார்ந்த மைந்தன் நீதே அந்நீரே, நீர் என்னுடைய அன்பார்ந்த மைந்தனாக இருக்கிறீர் என்று சொல்லி இயேசுவை ஊக்கப்படுத்தி இவருக்கு செவி சாயங்கள் என்று சொல்லி தன்னுடைய மக்களுக்கு அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் ஊக்கப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டக்கூடிய செய்தியும் இதுவாகத்தான் இருக்கிறது. நாம் கடவுளுக்கு செவி சாய்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் கடவுள் நம்மை தொடர்ந்து ஊக்கப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் நம்மை ஊக்கப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். காரணம், இந்த மண்ணகத்தை நாம் விண்ணகமாக வாழ வேண்டும் என்பதற்காக நம்மை ஊக்கப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த ஹேரோ மலையில் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. உருமாற்ற நிகழ்வின் போது இவர்கள் மலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மலை என்பது மிகவும் அழகான ஒரு இடம். அந்த அழகான இடத்திலே, அந்த மண்ணகத்திலே விண்ணகத்தின் சுவையை இயேசுவுக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். அதைதான் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே மேடு பள்ளங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த பள்ளங்களை எல்லாம் நாம் நம்முடைய துன்பங்கள் வேதனைகள் வழியாக அல்லாமல், மாறாக கடவுள் நம்மை ஊக்கப்படுத்துகிறார் என்கின்ற ஒரு மனநிலையோடு நாம் எடுத்துக்கொண்டு அந்த பள்ளங்களை எல்லாம் நிரப்பி நாம் நிறைவான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வுக்கு, சுவையான ஒரு வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியவராக இருக்கிறார் இறைவன். நம் ஒவ்வொருவரையும் எல்லா நேரங்களிலையும் ஊக்கப்படுத்தி நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். நம் ஒவ்வொருவரோடும் துணையாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அதைதான் இன்றைய விழா நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாய்க்கக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு கட்டளையிடக்கூடியவராக இருக்கிறார். நாம் கடவுளுக்கு செவி சாய்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இயேசுனுடைய போதனைகளுக்கு நாம் செவி சாய்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்று நம்முடைய பெரியவர்கள், நம்முடைய பெற்றோர்கள் சொல்லக்கூடிய சில காரியங்களை நாம் செவி சாய்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இறைவன் நம்மை, நாம் அவர்கள் செவி சாய்ப்பதன் வழியாக, கடவுளுக்கு செவி சாய்ப்பதன் வழியாக கடவுள் நம்மை ஊக்கப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் இறைவன் வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். நாம் நிறைவன் பாதையை நோக்கி செல்வதற்கு நமக்கு நிறை வாழ்வை தரக்கூடியவராக இருக்கிறார் என்கிற சிந்தனைகளோடு இந்த வழிபாட்டிலே, இந்த உருமாற்ற நிகழ்வின் வழியாக நாம் உளமாற்றம் பெற்று இறைவனுடைய மக்களாக இறைவனுக்கு செவி சாய்த்து இறைவன் தருகிற ஊக்கத்தை பெற்று மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை வாழ இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை நான் சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள்.
ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, ஒரே திருமகனின் மாட்சிக்குரிய தோற்றமாற்ற விழாவில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை புனிதப்படுத்தவும் வேண்டுகின்றோம். அவருடைய மாட்சியின் பேரொளியால் பாவமாசுகளிலிருந்து எங்களை தூய்மைப்படுத்தி புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மகிழ் உருமிதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடி மகிழ்வோ. அது தகுதியில் மீது ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று முல்லையெல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் தாம் தார்ந்தெடுத்த சாட்சிகள் முன்பாக தமது மாட்சியை வெளிப்படுத்தி அனைவருக்கும் பொதுவான மனித வடிவை தாங்கிய தமது உடலை பேரொளியால் துலங்க செய்தார். இவ்வாறு தம் சீடர்களின் உள்ளங்களிலிருந்து சிலுவை பற்றிய இடரலை அகற்றி தலையாகிய தம்மிடம் வியத்தகு முறையில் திகழ்ந்தது எல்லாம் தமது உடலாகிய திருவை முழுவதிலும் நிறைவேறும் என்பதை தெளிவாக்கினவே. ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து மகிழ்வதாவது.
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உமை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்
ஆண்டவரே நீ வருமளவும் உமதீரத்தினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை சிறப்பாக எங்களுடைய திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதகாய தேவதாஸ் அம்ப்ரோஸ் ஏனை ஆயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் பொதுநிலையினர் உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்தரலும். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்தரலும். மேலும் உயிர் தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியால், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள் மறை சாட்சியர், இவ்வுலகில் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தே தும்பரமருள உமை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடி
ஜெபிப்போம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுணருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலும் இருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இனி நலமாயிருப்போமா. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பனல் வாழ்வையும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம்.
ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்னுடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகள் பலவீனங்களை எல்லாம் பாராமல் உம்முடைய திருச்சபையின் எளிய விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் சமரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த சமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெரு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்திலிருந்த நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் என் ஆன்மா நலமடையும்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன்.
அன்பு தந்தையே இறைவா, ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் இந்த நேரத்திலே உணர இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர். இந்த வார்த்தையின் வழியாக, உணவின் வழியாக நீர் எங்களை தொட்டிருக்கிறீர். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பியிருக்கிறீர். இந்த நேரத்திலே நாங்கள் உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தொடும் உம்முடைய பிரசன்னத்தின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்லும். ஆண்டவரே, இந்த பாடல் வழியாக நாங்கள் உம்மை போற்ற துதிக்க உம்மோடு இணைய எங்களை ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும் எங்களை தொடும், எங்களை வழி நடத்தும்.
என் ஜீவனை அழி
உள்ளத்தின் மாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதா இதயத்தின் ஏக்கமையா இதயத்தின் ஏக்கமையா.
ஆண்டவரே, உன்னோடு இருப்பதுதான் என்னுடைய ஆசை ஐயா. நான் என்னால் முன்னோடு இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய சித்தமாக இருக்கிறது ஐயா. ஆண்டவரே, நீ என்னோடு இருக்கிறீர்கள். நான்னுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்திலே நீர் என்னை தொட்டு கொண்டிருக்கிறேன், அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தை எல்லாம் நினைத்து பார்த்து நான் அடிச்செலுத்தி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் என்னோடு பிரசன்னமாயிருக்கிறீரே, என்னோடு இணைந்து கொண்டிருக்கிறீரே, என்னை தொட்டு கொண்டிருக்கிறீரே, என்னுடைய வேதனைகளை எல்லாம் போக்கிக் கொண்டிருக்கிறீரே. இந்த நேரத்தை நினைத்து பார்த்து இந்த அபிஷேகத்தின் நேரத்திலே நாங்கள் உம்மை போற்றவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் எங்கள் ஒவ்வொரு மத்தியிலும் பிரசன்னமாயிருக்கிறீரே. இதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அன்பு தந்தையே, உம்முடைய பிரசன்னத்தின் வழியாக, உம்முடைய ஆற்றல் மிகுந்த வல்லமையின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி கொண்டிருப்பவரே, அன்று ஆபிரகாமின் குடும்பங்களையும் ஈசாக்கின் குடும்பத்தையும் யாக்கோபின் குடும்பத்தையும் நிறைவாக வழி நடத்தி எல்லா விதமான வேதனைகளிலும் துன்பங்களிலும் சோதனைகளிலும் அவர்களுக்கு உம்முடைய வெற்றியின் பாதையை காட்டி நீர்தாமே வழிநடத்தினீரே. அந்தே கிருபையை எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்கும் நீர் கொடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே. அந்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அன்று மோசே பாலைவனத்திலே பயணம் செய்த போது நீர் அவருக்கு மேக தூணாக இருந்து வழி நடத்தி எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளிலும் ஆபத்துகளிலும் இருந்தும் அவரை பாதுகாத்து அந்த இஸ்ரவேல் மக்களை கானான் தேசத்திற்கு அழைத்து சென்றது போல எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவான ஒரு வாழ்வுக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறீரே. எல்லா கரடு முரடான பாதைகளில் எல்லாம் எங்களுக்கு உம்முடைய உடனிருப்பை கொடுத்து எங்களை நிறை வாழ்வுக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறீரே. அந்த கிருபைகளை எல்லாம் நினைத்து பார்த்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அரசர்களை எங்களுக்கு கொடுத்து நீர்தாமே அந்த அரசர்கள் வழியாக இறை வாக்கினர்கள் வழியாக பல்வேறு விதமான போதனைகளை அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு நீ செயல்படுத்தியது போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பிரசன்னத்தின் வழியாக நல்வழி பாதைகளை காட்டி நாங்கள் எதை செய்ய வேண்டும், எதை சொல்ல வேண்டும் என்பதையெல்லாம் எங்களுக்கு கட்டளையிட்டு உம்முடைய பாதையிலே எங்களுடைய குடும்பங்களை நடத்தி சென்று கொண்டிருக்கிறீரே. அந்த கிருபைகளை எல்லாம் நினைத்து பார்த்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை இந்த நேரத்திலே நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. பல நேரங்களிலே உம்முடைய பிரசன்னத்தை உணராத நேரங்களை எல்லாம் நினைத்து பார்த்து நாங்கள் உம்மிடத்திலே மன்னிப்பை வேண்டிக் கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிறவரே, எங்களுடைய வேதனைகளை எல்லாம் போக்குகிறவரே, எங்களுடைய சாப கேடுகளை எல்லாம் போக்கி எங்களுக்கு நிறைவை கொடுத்து கொண்டிருப்பவரே, உம்மை நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எல்லோரும் ஒரே குடும்பமாக இணைந்து இந்த நேரத்திலே உம்மை போற்றி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே என்று சொல்லி உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்களை எல்லாம் பாரும் ஆசீர்வதியும் எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் விடுதலை கொடுத்து புது வாழ்வை மகிழ்ச்சியை நிறைவை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தொடர்ந்து கொடுத்துள்ள இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பல்வேறு வேதனைகளோடும் மன கஷ்டங்களோடும் உம்மை நாங்கள் நண்டி வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பாரும். நாங்கள் கேட்பதற்கு மேலாக நீ நிறைவை தருபவர். எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவை தந்து கொண்டிருக்கிறீர். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி எங்கள் எல்லோரையும் அரவணைத்து கொண்டிருப்பவரே, மகனே மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன், உம்மை அரவணைத்து கொண்டிருக்கிறேன், உம்முடைய சுமைகளை எல்லாம் நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு தைரியத்தையும் மன உடல் பலத்தையும் கொடுத்து எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறதே. அந்த கிருபைகளை எல்லாம் நினைத்து பார்த்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பரிசுத்தமல்ல தந்தையே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பரிசுத்தத்திலே வாழ்வதற்கு நீர்தாமே எங்களுக்கு நிறைவை கொடுத்து கொண்டிருக்கிறீர். அந்த நிறைவான ஒரு வாழ்வுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பா. கண்ணின் கருவெளி போல எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பவரே, மழை போல துன்பம் வந்தாலும் அதை பனி போல உருக செய்யக்கூடியவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் உள்ளத்திலும் எழுகிற எல்லாவிதமான வேதனைகள் சோதனைகள் அனைத்திலிருந்தும் எங்களுக்கு விடுதலை கொடுத்து புது வாழ்வை தர நாங்கள் இந்த நேரத்திலே நாங்கள் உண்மை அண்டி வந்து செபித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்கள் குடும்பங்களை எல்லாம் பாரும், எங்களுடைய பெற்றோர்களை பாரும், எங்களுடைய பிள்ளைகளை பாரும், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வேதனைகளையும் நீர் நீக்கி நிறைவை மகிழ்ச்சியை ஒற்றுமையை சமாதானத்தை இந்த நேரத்திலே நீர் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறீர், உடைய அபிஷேகத்தின் வழியாக தந்து கொண்டிருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் செபித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. பல்வேறு மன கஷ்டங்களினாலும் உடல் வேதனையினாலும் செபித்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு நான் உன்னை குணமாக்குகிறேன் என்று சொல்லி எங்களுடைய மன வேதனைகளையும் உடல் வேதனைகளையும் நீர் நீக்கிக் கொண்டிருக்கிறீரே, அந்த கிருபைகளை எல்லாம் நினைத்து பார்த்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய மகனினுடைய உருமாற்ற விழாவை நாங்கள் ஒவ்வொருவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவருக்கு செவி சாயங்கள் என்று சொல்லி எங்களுக்கு கட்டளை கொடுத்து நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய மகனுக்கு செவி சாய்க்கக்கூடியவர்களாக வாழ எங்களுக்கு பல்வேறு விதமான வாய்ப்புகளை தந்து கொண்டிருக்கிறீரே, அந்த கிருபைகளை எல்லாம் நினைத்து பார்த்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. உம்முடைய மகனின் வழியாக உம்முடைய ஆறுதலான செயல்பாடுகள் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நிறை வாழ்வுக்கு மகிழ்ச்சிக்கு அழைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தை நினைத்து இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி துதித்து ஆராதித்து புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றக்கூடிய மக்களாக உம்முடைய வாழ்வை நாங்கள் நிறைவாக பெற்று அந்த நிறைவான ஒரு வாழ்வை நாங்கள் பிறரோடு பகிர்ந்து வாழக்கூடிய ஒரு மனநிலையை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீரே, அந்த கிருபைகளை எல்லாம் நினைத்து பார்த்து நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. வெற்றியின் வேதனை நாங்கள் செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் எங்களுக்கு வெற்றியை தரக்கூடியவரே, கரடு முரணான பாதைகளாக இருக்கிற போதும் கூட நாங்கள் அந்த கரடு முரணான பாதைகளை தாண்டி எங்களுக்கு வெற்றியை காண்பித்து அந்த வெற்றியின் வழியாக உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே, அந்த கிருபைகளை எல்லாம் நினைத்து பார்த்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆறுதலின் தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆறுதலை தந்து நிறை வாழ்வை கொடுத்து விண்ணக கொடைகளால் எங்களை நிரப்பி மகிழ்ச்சியின் பாதைகளை அழைத்து சென்று கொண்டிருப்பவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த அபிஷேகத்தின் நேரத்தின் வழியாக நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்த மக்களாக அந்த பிரசன்னத்தின் வழியாக எங்களுடைய குடும்பத்திற்கு நிறைவான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு பெற்றுத்தந்த கிருபைகளையெல்லாம் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும் எங்கள் ஒவ்வொருவரோடும் தங்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும் உம்முடைய அருளும் கிருபையும் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து வழிநடத்தி உம்முடைய அருள் கரங்களால் எங்களை தொட்டு வழிநடத்துவீராக. இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் பெயர் ஒளியை அவரது மாட்சிக்குரிய தோற்றமாட்டத்தால் வெளிப்படுத்த திருவுளமானீரே. நாங்கள் உட்கொண்ட விண்ணக உணவு அவரது சாயலாக எங்களை மாற்றிட அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இறைவனின் விண்ணக கொடைகளை பெற்ற மக்களாக வாழ சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு
மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்றேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இதுவரை உதவி நீரே, எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ராய் எல்ராய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே.
தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமே.
அன்புமிக்க இறை மக்களே, ஆண்டவரை கண்டடைந்து உங்கள் ஆன்மீக வாழ்வை புதுப்பித்துக் கொள்ள வேண்டுமா? நமது திருச்சி அருங்குடை இல்லத்தில் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது மற்றும் நான்காவது வாரங்களில் உள்ளிருப்பு தியானம் நடைபெறுகிறது. புதன் மாலை 7 மணியிலிருந்து வியாழன் வெள்ளி சனி ஆகிய 3 நாட்கள் மட்டும் நடைபெறும். இத்தியானத்தில் முன்பதிவு செய்து பங்கு பெற தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 6383651076. மேலும் விவரங்களுக்கு www.arungudaiillam.org. வருவீர், இறை அனுபவம் பெறுவீர்.
ப்ரைஸ் தி லார்ட். அமர்ந்து கொள்வோம். இந்த மானிட மகன் கொடுக்கிற அந்த அப்பத்தை உண்பதற்கு நம்ம வேலை செய்யணும். அதை தான் பணி, ஊழியம் அப்படின்னு நம்ம நிறைய வார்த்தையில் சொல்கிறோம். அதைத்தான் 2 வார்த்தைகள்